உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ நம்முடைய வானொலி நிலையத்துக்கு முனைவர் MR லதா, மண்ணியல் துறை உதவி பேராசிரியர், இவங்க நம்ம பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலராகவும் இருக்காங்க. இவங்க கூட மண்ணியல் துறையில் இளநிலை ஆராய்ச்சியாளராக இருக்கிற திரு டி அருள்குமார் அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு வனவியல் பட்டதாரி. வணக்கம் அருள்குமார்.
வணக்கம் மேடம்.
வணக்கம் நேர்களே. ஏற்கனவே நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தில் முக்கிய நாட்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அக்டோபரில் உள்ள முக்கியமான இது பார்த்திங்கன்னா, முதல் வாரத்தை வந்து நம்ம உலக வனவிலங்கு வாரமாக வந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அதை பற்றி தான் நமக்கு வந்து இப்போ அருள்குமார் வந்து சொல்லுவார். முதல்ல பார்த்தோன்னா, எதற்காக வனவிலங்கு வாரம் வந்து கொண்டாடுறாங்க, எப்போ இதுலேருந்து வந்து ஆரம்பிச்சது, அதனுடைய நோக்கம், அது பற்றிலாம் இப்போ நம்ம அருள்குமார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் அருள்குமார். இந்த வனவிலங்கு வாரம் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்போ இதுலேருந்து கொண்டாடுறாங்க, அதோட நோக்கம், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1955 இந்திய அரசாங்கத்தால் வந்து அக்டோபர் முதல் வாரமானது வனவிலங்கு வாரமாக கொண்டாடப்படுகிறது. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 4, அதையொட்டி தான் இந்த கொண்டாடப்படுகிறது. ஏன் வந்து இது கொண்டாடணும், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மற்றும் மாணவர்களிடையே வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய பயன்பாடுகளையும் வெளிப்படுத்துறதுக்கோசம்தான் இந்த வனவிலங்கு வாரமாக கொண்டாடிட்டுருக்கோம்.
சமீப காலமாக நம்ம நிறையா பார்க்குறோம், இந்த யானையெல்லாம் வந்து அடிபட்டு ரயிலில் அடிபட்டு செத்து போகிறது அந்த மாதிரிலாம். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், அதாவது மனித வனவிலங்கு மோதல் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வைல்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நம்ம போகிறதுக்கு முன்னால் யானைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, யானைகள் வந்து சுமார் 70 உயிர் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி உயிரினமாகும். யானைகள் எப்பவுமே கூட்டமாக வாழக்கூடியது. யானை கூட்டங்களுக்கு எப்பவுமே பெண் யானையே வந்து வழி நடத்தக்கூடியது. ஆண் யானைகள் வந்து சுமார் 10 இருக்கும் போதே பிரிந்து போயிடும் தன்மை கொண்டது. இந்த ஆண் யானை திரும்ப எப்போ வந்து இந்த கூட்டத்தோடு சேரும்னா, இனப்பெருக்கம், குறிப்பாக இனப்பெருக்கம் காலத்தில் மட்டும்தான் வந்து சேரும். யானைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உணவு தேவை அப்படின்னு பார்க்கக்குள்ள 200-250 பசும் தாவரங்கள், அதாவது கிரீன் ஃபாடர் தேவைப்படுகிறது. சுமார் 100 தண்ணி வந்து தேவைப்படுகிறது. யானைகளில் ஆண் யானை, பெண் யானை மற்றும் மக்னா, அதாவது தந்தமில்லாத ஆண் யானை, இந்த 3 வகைகள் உண்டு. மக்னா என்ற தந்தமில்லா ஆண் யானை வந்து எப்பவுமே தனித்தே காணப்படும். ஆனால் வந்து ஆண் யானைகளைப் போலவே இதுவும் இனப்பெருக்கம் ஒன்றும் தன்மை உடையது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 26,000 யானைகள் இருப்பதாக வனவிலங்கு கணக்கெடுப்பில் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3,500-4,000 யானைகள் இருப்பதாக ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது.
இப்போ யானைகள் பொதுவாக வந்து ஏன் வெளியில் வருது, எதனால் இந்த விலங்கு மனித மோதல்ங்கிறது ஏன் ஏற்படுதுங்க?
முதல்ல பார்த்தீங்கன்னா, யானைகள் காட்டை விட்டு வெளியே வர காரணம் காடுகள் அழித்தல். 1950 1980 சுமார் 1 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து அழிக்கப்பட்டுள்ளது. அதாவது வனப்பரப்பு நிலத்தை வந்து வனமல்லாத பயன்பாடுகளுக்காக வேளாண்மை மற்றும் நகர்ப்புறங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கும் வந்து மாற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் யானைகளுடைய வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலஃபண்ட் காரிடார் செய்தது வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஸோ யானைகள் வந்து பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200-250 பசுந்தாவரம் தேவைப்படும். அதை எடுத்துக்கொள்ள கிட்டத்தட்ட 30-40 வந்து தொலைவு கடந்து செல்ல வேண்டியது இருக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையானது 1600 நீண்ட தொடர்ச்சியானது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கிய எலஃபண்ட் காரிடார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்லியாறு காரிடார்ஸ், பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அப்புறம் கல்லாறு, இதெல்லாம் வந்து முக்கிய யானைகள் வழித்தடங்கள், அதாவது காரிடார்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த எலஃபண்ட் காரிடார்ஸில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாலக்காடு லைனில் பார்த்தீங்கன்னா, ரயில் போக்குவரத்துனால சில யானைகள் அடிபட்டது. 2010 4 யானைகள் அடிபட்டு இறந்துள்ளதாக பத்திரிகைகள் வெளியிட்டுள்ளது. அதேமாரி ரிசார்ட்ஸ், கேளிக்கை விடுதிகள், தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், சில ஆசிரமங்கள் போன்றவைகள் வந்து காப்புக்காடு ரிசர்வ் பாரஸ்டில் வந்து அவங்க ஆக்கிரமித்து கொண்டுள்ளாங்க. இதுதான் வந்து மெயின் காரணம், முதல் காரணமாக நான் கூறுகிறேன்.
இப்போ அருள்குமார் ரொம்ப நல்லா சொன்னீங்க எதனால் வந்து மனித வனவிலங்கு மோதல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போ இன்னொன்று நம்ம முக்கியமாக இதற்கான தீர்வுகள் என்ன, அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்கு, அது மாதிரி தகவல்கள்லாம் சொல்லுங்கள்.
இதுக்கெல்லாம் தீர்வு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தீர்வு வந்து நம்ம சொல்ல முடியாது. முதல்ல வந்து நம்ம காடுகள் அழிப்பதை வந்து தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க நமது இந்திய அரசாங்கம். 1970 திருமதி இந்திரா காந்தி அம்மாள் பிரதமராக இருக்கும்போது இந்த திட்டம் ஏற்படுத்தினாங்க. டாக்டர் கரண் சிங் அப்படின்றவர் இந்த ப்ராஜெக்டினுடைய லீடராக இருந்தாங்க. அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை 1972 இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட சப்மிட் பண்ணாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அழிந்து வரும் உயிரினங்களில் இந்த புலி வந்து வருது அப்படின்னு சொல்லி 1846 புலிகள் மட்டுமே இருப்பதாக தன்னுடைய அறிக்கையில் டாக்டர் கரண் சிங் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் புலியை வந்து தேசிய விலங்காக 1972 அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன் நமது தேசிய விலங்காக சிங்கம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அந்த ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகள் திட்டம் அப்படி கொண்டு வந்தப்பட்டு முதலாவது 13 புலிகள் சரணாலயமாக ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 42 டைகர் ரிசர்வ், அதாவது புலிகள் சரணாலயம் இருக்குது. இந்த புலிகள் சரணாலயம் வந்த பிறகு அதிகப்படியான பாதுகாப்புகளை ஏற்படுத்ததுனால புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வந்து புலிகள் 1760 இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டினுடைய யானைகளுடைய கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 4000 யானைகள் உள்ளன. ஆனால் யானைகளுக்கு எலஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன், அது வந்து ஆனால் பார்த்திங்கன்னா 4-5 தான் இருக்குது. இந்த எலஃபண்ட் ரிசர்வ் வந்து போதாது, புலிகளுக்கு இருக்கிற மாதிரியே யானைகளுக்கும் வந்து இன்னும் நிறைய எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்குன்னு தனியாக ஒரு இப்போ இதை கொண்டு வரணும். அது வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் இதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக யானை காட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் எலஃபண்ட் ப்ரூஃப் ட்ரென்ச், அதாவது இபிடி ட்ரென்ச் அப்படின்னு ஒரு அகழியை வந்து தோன்றாங்க. அந்த அகழி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம வெளியே வேளாண் நிலங்களுக்கும் வந்து இடைப்பட்ட அந்த பார்டரில் குழியை வந்து 2 மீட்டர் ஆழத்தில் தோண்டி எடுக்கிறாங்க. இதன் மூலயமா யானைகள் வந்து காட்டிலிருந்து வேளாண் நிலங்களுக்கு வர்றது வந்து தடுக்கப்படுகிறது, இது ஒன்று. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அதாவது டேரோடோன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில செயல்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வனத்தை ஒட்டி உள்ள நிலங்களை கரும்பு போடக்குள்ள அந்த கரும்பை சுற்றி ரோப் கயிறு கட்டி அதில் மிளகாத்தூள் தடவிட்டோம்னா யானைகள் வந்து வெளியே வரதில்லை, அந்த சில்லி ஸ்மெல்லுக்கு வந்து யானை வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகருடைய சத்தம், அதாவது உருமல், புலி உருமுற சத்தம் வந்து ஸ்பீக்கரில் அதிகமாக வச்சு காட்டு வர நம்ம யானைகள் வர பகுதியில் வச்சிட்டோம்னா அந்த புலி சத்தத்துக்கு வந்து இந்த யானைகள் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வந்து வனத்தை ஒட்டியுள்ள நிலங்களில் யானைகளுக்கு ஏற்ற பயிர்களான வாழை, நெல், சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் பயிரிடாமல் மஞ்சள், எள்ளு இது போன்ற யானைகள் சாப்பிடாத பயிர்களை பயிரிட்டால் யானைகள் பொதுவாக காட்டிலிருந்து வெளியே வரத்தை தவிர்க்கும். அதேமாரி பயாலஜிக்கல் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளிச்செடி, அக்கேசியா நைலோட்டிக்கா, முட்கள் செடி போன்றவை வந்து நம்ம ஃபென்ஸாக பயன்படுத்தோம்னா யானைகள் வந்து உள்ளேருந்து வெளியே வராமல் தடுக்க முடியும். இது வந்து வனத்துறை மட்டும் வந்து இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து வனப்பரப்பாக இருக்குது, ஆனால் ஆட்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. இந்த இதை ஆட்களை வச்சு ஒன்று பார்த்தா பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமும் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மக்களும் இந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் ஐயன் திருவண்ண மழைநீரும் மண்ணும் மழையும் அணி நிலர் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காடுகளுடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. காடுகள் தான் வந்து நீர் ஆதாரங்கள், சிறுவாணி போன்ற அனைத்து குடிநீர்களுக்கும் வந்து நீர் ஆதாரமே வந்து காடு தான். காடை காப்பது அனைவருடைய கடமை. பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா, அதாவது நோய் நொடி இன்றி வாழ்வதற்கு கண்டிப்பாக மரம் நடணும் அப்படின்ற விழிப்புணர்ச்சி வந்து மக்களிடையே இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படணும். ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க மரம் நடணும். அப்துல் கலாம் சார் போன்றவங்களாம், சில தன்னார்வ அமைப்புகள் போன்றவங்க எல்லாம் வந்து அதேமாரி உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வங்காரி மாத்தாய் அவர்கள் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் 6 கோடி மரக்கன்றுகளை நட்டு இந்த உலகத்தை விட்டு ஏதினார். அவர் இறந்தாலும் அவருடைய இந்த மரங்கள் இன்றளவும் பேசப்படுகிறது. அதேமாரி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்தான் என்பதுக்கு இந்த மரம் ஒன்று சாட்சியாக இருக்கிறது. நாமும் வாழ்க்கை ஒவ்வொரு மரம் நட்டுமேமானால் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 1988 வனக்கொள்கையோ இந்தியாவுடைய நிலப்பரப்பில் ஊனில் ஒரு பங்கு வந்து வனப்பரப்பாக இருக்கணும், கண்டிப்பாக வனப்பரப்பாக மாறிடும். அதாவது மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை.
இப்போ அருள்குமார் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த மனித வனவிலங்கு மோதல் பற்றிலாம். இப்போ இன்னொரு சந்தேகம் என்னென்னா, தந்தத்துக்காக வந்து இப்போ அசாம்லலாம் தந்தத்துக்காக வந்து யானைகள்லாம் வந்து கொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம் தமிழ்நாட்டிலேயே அது மாதிரி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது இந்த யானைகள் கொல்லப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தந்தம் தான். அதாவது ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளை தங்கம் என்று நம்ம அழைக்கப்படுகிறது இந்த யானைகளுடைய தந்தம். ஒரு தந்தமானது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விலை போகக்கூடியதுனால இந்தியாவுடைய தேசிய பாரம்பரிய விலங்கான நமது யானையை வந்து கொன்று தந்தத்தை எடுத்து வெளிநாடுகளுக்கு, தாய்லாந்து தைவான் போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு அந்த அல்ப காசுக்கோசரம் நமது பாரம்பரிய விலங்கு கொல்லப்படுகிற அளவுக்கு அவங்களுடைய மனம் துணிஞ்சிருக்கு. இந்தியாவில் இது நடக்கு, தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது, இந்தியாவில் இப்போ நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் சில சட்டங்கள், குறிப்பாக நான் சொல்ல போனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் 1972 ஏற்படுத்தப்பட்டது. இதில் வந்து 4 ஷெடியூல்கள் இருக்கிறது. ஷெட்யூல் 1 வந்து இந்த எலஃபேண்ட், டைகர், லெப்பர்ட், லயன் இதெல்லாம் வருது. அதனால் வந்து எலஃபேண்ட்டை வந்து நம்ம கொல்றவங்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனையும் வந்து நம்ம அது அரசாங்கம் வச்சுருக்காங்க. அதையும் மீறி தான் நம்ம இந்த கொடூரமான செயல்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. வனத்துறை அதிகாரிகளே வந்து இதை பார்த்து செய்ய முடிய பொதுமக்களும் இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சில சைட்ஸு அமைப்புகளில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அசாமில் வந்து சிலிகுரின்னு ஒரு இடம் இருக்குங்க. அது வழியாக தான் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிறதா சொல்கிறாங்க. அந்த வழியில் வந்து நம்ம அரசாங்கம் வந்து செக் பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு என்று நான் நம்புகிறேன்.
இப்போ இந்த மாதிரி விலங்கு பாதை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம பயணியெலாம் போனால் கூட யானை பாதை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? இன்னொன்று வந்து இப்போ அது வந்து ஒரே பாதையிலேயே போயிட்டு ஒரே பாதையிலேயே வரும், அப்போ வந்து நடுவில் பில்டிங் அது போகும்போது இருக்காது, வரும்போது பில்டிங் இருந்தால் அது வந்து அடிபடுது அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதானும் வந்து சட்டங்கள் இருக்கா அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக பாதை வந்து எங்கே விடணும் அப்படிலாம் ஏதானும் சட்டங்கள் இருக்கா?
குறிப்பாக சொல்லப்போனால் மனிதனுடைய மிக அதிக ஆற்றல், அதாவது நினைவாற்றல் கொண்டது யானை. கண்டிப்பாக அது வந்து தன்னுடைய வனப்பரப்பை விட்டு வெளியே வர அவசியமும் இல்லை, வரவும் வராது. யானைகள் வந்து எப்பவும் அதனுடைய வழித்தடங்கள் மட்டும்தான் போகும், வெளியே வரது வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு யானைகளுடைய வழித்தடத்தை வந்து தான் நாம் வந்து ஆக்கிரமிச்சிருந்தோம், இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து மிக முக்கிய ஆதாரமாக யானைகள் வழித்தடமாக இருக்குது. அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சில ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றினால் நன்றாக இருக்கும். யானைகளும் வந்து காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டால் நன்றாக இருக்கும்.
சரிங்க, இப்போ வந்து நிறைய யானைகள் பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான தகவல்கள்லாம் கொடுத்தீங்க. இப்போ புலிகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது அதற்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. இப்போது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு
சொல்லுங்கள். இந்த புலிகள் சரணாலயமானது 1972 ஏற்படுத்தப்பட்டது வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புலிகள் சரணாலயம் ஆரம்பித்த பிறகு தான் வந்து புலிகளுடைய எண்ணிக்கை, அதாவது நம்ம பாதுகாப்பு அதிகம் பண்ணி புலிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. என்ன காரணம் வந்து இதை எதிர்க்கிறாங்க மக்கள்னா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அதாவது மலைவாழ் மக்கள் வந்து மலை தான், அந்த காடு தான் அவங்களுக்கு, அதுதான் வீடு கோயில் எல்லாமே அவங்களுக்கு. இந்த இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைகர், அந்த டைகர் ரிசர்வ்ல 3 ஏரியாவை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கோர் ஏரியா அல்லது கோர் ஜோன், பஃபர் ஜோன், மேனிப்புலேஷன் ஆர் டிரான்சிஷன் ஜோன்னு ஒன்று மூணாக பிரிக்கிறாங்க. இந்த கோர் ஜோனில் தான் வந்து புலிகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக மக்கள் வந்து வெளியேற்றப்படுவது வந்து இந்த கோர் ஜோனில் தான் வெளியேற்றப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் முதுமலை வனச்சரணாலயம், முதுமலை புலிகள் காப்பகத்தில் மசினக்குடி, தெப்பக்காடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோர் ஜோனில் வரக்கூடிய ஒரு பகுதியாகும். இங்கே புலிகளுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது. அங்கே வந்து மலையாளி அப்புறம் இருளா போன்ற மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஸோ அவங்கள வந்து வெளிக்கொண்டு வந்தால் தான் புலிகள் நடமாட்டம் நல்லா இருக்கும் தான் அவங்களை கொண்டு வரோம். அதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. மலைவாழ் மக்கள் வந்து நாங்கள் இங்கேயே வந்து எங்களுடைய பூர்வீகம், நாங்கள் பிறந்து வளர்ந்தது, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் அவங்க ஏதாவது நிலம் வைத்திருந்தால் அதற்கு ஈடான நிலமும் வந்து வனத்துறை சார்பாக வெளியில், அதாவது வேளாண்மை நிலத்தில் வாங்கி அரசாங்கம் சார்பால் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து ஏற்க வந்து மறுக்கிறாங்க. எங்களுக்கு நலமும் வேணாம், காசும் வேணாம், ஆனால் நாங்கள் எங்கேயே இருந்துருக்கிறோம். என்னுடைய கருத்து என்னென்னா, பொதுவாக வந்து மலைவாழ் மக்களை வந்து வெளியே கொண்டு வரது, நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களை வந்து செருப்பு இல்லாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஒரு புறவும் வந்து மலைவாழ் மக்கள் வந்து வேட்டையாடுறது வந்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் தடுக்கலாம். பொதுவாக கோடை காலத்தில் வனத்தீ ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வனத்தீயை அணைப்பதற்கு வனத்துறையோடு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க இந்த மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்களுக்கு உணவாக தேன் எடுத்தல், அப்புறம் சில கிழங்கு வகைகள், அப்புறம் அந்தமாரி போன்றவைகள் தான் எடுக்கிறாங்க. மலைவாழ் மக்களை வந்து கோர் ஜோன்லேருந்து வெளியேற்றி பஃபர் ஜோனில் அந்தமாரி வைக்கலாம் அப்படின்ற என்னுடைய கருத்து. இதுக்காக வந்து வன உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது 2006. இந்த வன உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மலைவாழ் மக்களை வந்து பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து சில நெல்லிக்கனி பறித்து கொள்வது, சில கிழங்கு வகைகளை தேன் எடுத்தல், சில விறகுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை வழங்கியிருக்காங்க. அதே மேலே அவங்கள வந்து இந்த காட்டுகள் பாதுகாப்பை வந்து அவங்கள வந்து உரிமையும் இருக்குது.
அருள்குமார் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நமக்கு முன்னாடி மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மிருகங்கள் பூச்சிகள்லாம் வந்துருச்சு, நம்ம தான் அதோட இடத்துல வந்து புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்ததுனால நிறையா விலங்குகள் வந்து காணாமல் போயிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம உதாரணமாக சிட்டுக்குருவிலாம் கூட சொல்கிறாங்க செல்ஃபோன் உபயோகத்தினால இல்லை அப்படின்னா. அது மாதிரி விலங்குகளில் என்னென்ன வந்து காணாமல் போயிருக்கு, அதாவது மனிதன் வந்ததுக்கப்புறம், அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஏதானும் இருக்கா சொல்லுங்களேன்.
மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காரணங்களுக்கும் எல்லா இடர்பாடுகளுக்கும் மனிதனுடைய ஆசைகளே காரணம் என்று தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சீட்டா, அதாவது வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல், 1954 எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு இந்தியாவில். அதுதான் கடைசி காடுகளில் சிறுத்தை இனம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்தியாவில். அதோடு சரி, ஏன் வந்து அழிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 200 ஆண்டுகளாக நம்மளை ஆட்சி செய்த வெள்ளையர்களும் நம்முடைய அரசர்களும் வந்து வேட்டையாடி, ஸ்போர்ட்ஸ் கேம்னு அப்போல்லாம் இருந்திருக்கு, வேட்டையாடுதல் மூலயமா தான் இந்த உயிரினம் அழிந்திருக்கு. பேர்டுலையும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் கோயில், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பேரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் பேரோ கூட இப்போ வந்து அழியும் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் பேரோ அழியிறதுக்கு மிக முக்கிய காரணம், பறவைகள் அழியிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த செல்ஃபோன் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃபோன் டவர்லேருந்து வெளியேற அந்த ரேடியோ கதிர்வீச்சு, வேரேடியோ கதிர்வீச்சானது இந்த பறவைகளை வந்து பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து வேர்ல்டு ஹவுஸ் பேரோ டே 20 March நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு சில தன்னார்வ அமைப்புகள்லாம் ஒத்துழைக்கிறாங்க. அதே போல் நான் இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிணந்திலி கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க, வல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வல்ச்சர், அதாவது ஒரு உயிர் கோளம், அதாவது ஒரு சுழற்சி லைஃப் சைக்கிள் ஒரு முழுமை பெறணும்னா கண்டிப்பாக வந்து அந்த முழுமை பெறுவதற்கு வல்ச்சர்ஸ், அதாவது வந்து இந்த பிணந்திலி கழுகுகள் வந்து மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன், தாவரம் வந்து சூரியனிடமிருந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரிச்சுக்குது. தாவரத்தை வந்து மான்கள் சாப்பிடுகிறது, அந்த மான்களை வந்து புளி சாப்பிடும், புளியை வந்து இயற்கையாகவே இருக்கும் போது அந்த பிணந்திணி கழுகு வந்து சாப்பிட்டு அந்த மீதி இருக்கிறத வந்து பாக்டீரியா மூலம் சிதைந்து திருப்பணும் மண்ணுக்கு நைட்ரஜன் போன்ற தலைச்சத்துக்களை கிடைக்கிறது. இதுதான் ஒரு வாழ்க்கை சுழற்சி மலை. இந்த வாழ்க்கை சுழற்சி மலையில் பிணந்திணி கழுகுகளுக்கு வந்து என்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டுருக்குன்னா, நமது கால்நடைகளுக்கு வந்து பெயின் கில்லர் அப்படின்னு வலி நிவாரணிய கால்நடைகளுக்கு வந்து டைக்ளோஃபினாக் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஹெவி டோஸ் இந்த டைக்ளோஃபினாக் மருந்தை வந்து கால்நடைகளுக்கு வந்து புகுத்தக்குள்ள அந்த கால்நடைகள் வந்து 4 அடையில் இறந்து விடுகிறது. அந்த இறந்து விட்ட அந்த கால்நடைகளை வந்து இந்த பிணந்திணிக்குள்ள சாப்பிடும் பொழுது அந்த டைக்ளோஃபினாக் என்ற ட்ரக், அந்த நிவாரணியானது வல்ச்சர் உடம்புக்குள்ளே போய் அதையும் வந்து அழிச்சிருது. மொத்தம் வந்து 13 வல்ச்சர் இனம் இருக்கிறது உலகத்தில். அதில் 3 இனம் வந்து இந்தியாவில் முற்றிலுமாக அழியும் நிலையில் உள்ளது. இதை பாதுகாக்கும் பொருட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5 சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செப்டம்பர் 5 என்ன விசேஷம்னா, இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. 2010 குஜராத் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2010 செப்டம்பர் 5 இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டேவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அந்த அரசாங்கம், குஜராத் மாநில அரசாங்கம் வந்து இந்த டைக்ளோஃபினாக் மருந்துக்கு வந்து முற்றிலும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடை விதத்தில் வந்து இந்தியா முழுவதும் இப்போ 4 அடையில் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க இந்த ட்ரகை பயன்படுத்தக்கூடாதனால. இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் இது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த மருந்து. இந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தால் கடந்த 2 ஆண்டுகளில் வல்ச்சருடைய பாப்புலேஷன் கணிசமாக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேடம்.
இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம மனிதர்கள்லாம் வந்து சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி விலங்குகளை வந்து எப்படி கணக்கெடுக்கிறாங்க?
விலங்குகள் கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் வேறுபடுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து கால் தடம் வச்சு யானைகளுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி டங் கலெக்ஷன், யானைகளுடைய சாணம், அதை வந்து எடுத்து நம்ம கணக்கெடுக்கிறோம், இல்லை நேரடியாக பார்க்குற மூலிமா கணக்கெடுக்கிறோம். புலிகளுக்கு பார்த்தீங்கன்னா பக்மார்க் அதனுடைய கால் தடங்களும் எடுத்துக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராப் மெத்தட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா ட்ராப் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணது வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அதாவது டேராடூன், அவங்க தான் வந்து இந்த கேமரா ட்ராப் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தடில் வந்து சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த கேமரா ட்ராப் மெத்தடில் என்னென்னா புலிகள் நடமாடுற பகுதியில் கோர் ஏரியா அதில் வந்து இந்த கேமரா ட்ராப்பை பொருத்திடுறாங்க. இந்த கேமரா ட்ராப்பை வந்து அந்த புலிகள் கடக்கக்குள்ள அந்த புலிகள் வந்து புகைப்படமாக பிடிச்சிடுறாங்க. இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் நேரடியாக நம்ம சைட் பண்ணுறது புலிகளுடைய அந்த டங், அந்த புலிகளுடைய பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புலிகளுடைய எச்சத்தில் வந்து கலெக்ட் பண்ணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து தான் நம்ம புலிகளுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறோம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து தவறுகள் இல்லாமல் வந்து சென்சஸ் பண்ண முடியும். ஒரு சிலருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராப்பில் வேற ஒரு புலி வந்தாலே எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நம்முடைய மனிதனுடைய கைரேகை எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகிறதோ அதேமாரி தான் புலிகளினுடைய வரிகள் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு புலிகளுக்கும் மாறுபடும். அதேமாரி பக்மாருக்கும் வந்து மாறுபடக்கூடிய இருக்குது. அதை வச்சு தான் அந்த கேமரா ட்ராப்பை வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இந்த தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேடம்.
அதேமாரி பறவைகள்லாம் வந்து எப்படி கணக்கெடுப்பாங்க?
பறவைகள் கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சவுண்டு, அதாவது பறவைகளுடைய சத்தத்தை வைத்து கணக்கெடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக வந்து பறப்பன் மூலயமா தான் கணக்கெடுப்பு எடுத்துகிட்ருக்காங்க மேடம்.
தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரிஸ்க் ஜோன், அதாவது நம்ம மனிதர்கள் வந்து சுற்றுலாக்காக நம்ம போகிறோம், போனாக்க அது நமக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எதானும் இருக்கா? அது மாதிரி எதானும் ரிஸ்க் ஜோன்னாக்க நம்ம எதையெல்லாம் சொல்லலாம்?
கண்டிப்பாக, அதாவது மனிதன் காடுகளுக்குள் போவதே வந்து தவறு தான். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து யாருன்னா தெரியாதவங்க வந்து திருடம் வந்து இது வந்துட்டு நம்ம வந்து வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோமோ அதேமாரி தான் காடுகள் போகிறதே வந்து தவறு தான். காடுகளுக்கு போகணும் அப்படின்னா சில டூரிஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ஜோனில் நம்ம சைலண்ட்டாக போய் அமைதியாக குடும்பத்தினரோடனும் நல்ல நண்பர்களோடனும் அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கு போகும்போது மிக அமைதியாக, அதாவது எப்பவுமே பொதுவாக நம்ம பிளாஸ்டிக் வந்து காடுகளுக்கு போகக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்பது என்னுடைய வலிமையான கருத்து. இந்த பிளாஸ்டிக்கால் தான் வன உயிர்கள் அழிவது, குறிப்பாக குரங்கு இனங்கள். குரங்கு இனம் தான் வந்து ரோட்டு ஓரத்தில் நின்று இந்த பிளாஸ்டிக், நம்ம படித்தவங்க தான் இங்கே இந்த தப்பை வந்து அதிகமாக செய்கிறாங்க. குரங்குகளுக்கு வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் கொடுக்குறது, அதை வந்து சாப்பிட்டு அதை தூக்கி எரிஞ்சிடறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால தான் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா கோபம் வந்துடுது அந்த விலங்குகளுக்கு, வனவிலங்குகளுக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால். எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், யானைகள் வந்து வெள்ளை கலர், சிவப்பு போன்ற நிறங்கள் வந்து மிக ஆக்ரோஷமாக செயல்படும். குறிப்பாக கருப்பு இல்லை அது மாதிரி ட்ரெஸ்ஸு, ஆள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தால் நல்லது. நான் ஒரு வனவில் பட்டதரே, நான் காடுகளுக்கு செல்லும்போது மிக அமைதியாக காலையில் 6 மணிக்கு புறப்படுவோம். எங்களுக்கு ஹண்டர் ஷூ போன்ற மிக பாதுகாப்புடன் பச்சை கலர் அல்லது ப்ரௌன் கலர் டிஷர்ட் அந்த மாரி தான் போட்டு போவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து யானைகளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, யானைகளுக்கு வெறுப்பூட்டாத ஒரு கலராக இருக்கிறதுனால தான் இதை பயன்படுத்துகிறோம். அதேமாரி நம்ம பள்ளியிலேருந்து கல்லூரிலேருந்து கூப்பிட்டு போகலே சில பொருட்களெல்லாம் வந்து நம்ம தடை செய்யணும். அங்கே போனோன்னே விசில் அடிக்கிறது, பிளாஸ்டிக் போடுறது, சில தின்பண்டங்களை வந்து வனவிலங்குகளுக்கு கொடுக்குது. ஏன்னா வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகளுக்கு நோய் ஏற்படுதுன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல், அதாவது நம்மளோட இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் நான், இல்லை நம்ம கொடுக்குற உணவுலேருந்தால் பாக்டீரியா போன்ற இதெல்லாம் வந்து அந்த விலங்குகளுக்கு போய் பரவி அது வந்து பல விலங்குகளுக்கு பரவி இறக்க நேரிடுகிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் சரி இந்தியாவில் உள்ள அனைத்து காடுகளையுமே ரிஸ்கான ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேயும் சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள இந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்டீஸு ஒட்டியிருப்பாங்க. அதே மாரி தான் சில ஆட்கள் போகிறாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கணும்னா வந்து மனிதர்களே நம்மளே வந்து உணர்ந்தால் தான், தப்பை வந்து நாமளே உணர்ந்தால் தான் வந்து இதுக்கான வழி என்று நான் சொல்லிக்கிறேன் மேம்.
மிகவும் சரியாக சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன மாதம் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனோம், போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிராண்டி பாட்டில். அது மாதிரி இல்லாமல் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், நம்மளும் வந்து அது மாதிரி செய்யக்கூடாது. ஈகோ டூரிசம் அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க, அதாவது வந்து நம்மளால் இயன்றளவு சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிற மாதிரி நம்மளோட சுற்றுலா வந்து அமைச்சுக்கணும்.
குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு பொருட்கள் அதெல்லாம் வந்து சாப்பிடுவதற்காக ஒரு தடவை கொடுத்து பழகிட்டோம்னா திரும்ப திரும்ப அதே தான் வந்து அந்த குரங்குகள் பழகிடும். அதேமாரி வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ளே சில பேருந்துகள் வந்து போகக்குள்ளே அந்த அடித்து இறக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது மேடம்.
இப்போ வந்து யானைகளை வந்து முக்கியமாக தந்தத்துக்காக வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது மாதிரி வேறு விலங்குகள் பொதுவாக வந்து பெருமைக்காக நீங்கள் சொன்ன மாதிரி வனவிலங்குகளை போய் வேட்டையாடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது, அப்படி இல்லாமல் ஏதாவது இந்த பொருளுக்காக இந்த விலங்குகளையோ பறவைகளையோ அழிக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க மேம். எல்லாமே அதாவது வனவிலங்கு வனப்பொருட்கள் எல்லாமே விலை மதிக்கக்கூடியதாக ஒன்று. யானை தந்தம் சொன்னால் அதேமாரி புலிகளுடைய பல் மற்றும் புலிகளுடைய தோல் வந்து விலை மதிக்கவற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. புலிகளுடைய பற்களில் வந்து சீனா, தாய்வான், ஹாங்காங் போன்ற நாடுகளில் வந்து இதை வந்து சூப்பு வடிவில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த புலியினுடைய பற்களில் இருக்கிறவருடைய சக்தியை செக்ஸுவல் ஹார்மோன் அதை வந்து அதிகரிக்கிறது என்ற இது இருக்கிறதுனால தான் புலிகளில் வந்து மிகவும் வேட்டையாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ஒன் ஹாண்டு ரெனோசர் அதாவது காண்டா மிருகம், நம்ம அஸ்ஸாமில் இருக்கிற காசிரங்க காண்டா மிருகங்கள் போன வருடம் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 காண்டா மிருகங்கள் இதற்காக அந்த ஒற்றை கொம்புக்காக கொல்லப்பட்டது. அதுவும் கூட இந்த செக்ஸுவல் ஹார்மோன் வந்து செயல்படுறதுக்கு தான் இதை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. பறவைனங்கள் எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே வந்து அதனுடைய மாமிசம் சரி, அதனுடைய தோல், அதனுடைய பல், அதனுடைய உடம்பில் இருக்கிற சில பாகங்கள் வந்து சந்தையில் வந்து வெளிநாடுகள் சந்தையில் குறிப்பாக நம்ம இந்தியாவில் வெளிநாடு சந்தைகள் அதிகமாக விலை போகிற காரணத்தால் இங்கேருந்து வேட்டையாடி சிலிகுரி வழியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேடம். இதை தடுக்க வந்து அரசாங்கம் வந்து சில நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்காங்க.
நம்ம எல்லாருமே ஒன்று மட்டும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும், அதாவது ஒவ்வொரு உயிரினமும் உலகில் வந்து படைக்கப்பட்டதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. அது வந்து நமக்கு தெரியாதனால தான் நம்ம வந்து நிறைய சமயங்களில் வந்து நிறைய தவறுகள் செய்து அந்த விலங்குகள் வந்து காணாமல் போகிறதுக்கும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கும் நம்ம வந்து காரணமாக இருக்கோம். அதையே வந்து மனிதர்கள் வந்து நம்ம உணர்ந்து கண்டிப்பாக வந்து தடுக்கணும்.
நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த செய்தியை நீங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். இன்னும் நிறைய மரக்கன்றுகளை நட்டு நமது சுற்றுச்சூழலையும் நமது எதிர்கால சந்ததியினரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அருள்குமார். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வந்து நான் வாசித்த ஒன்று, இப்போயே வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரம் நம்மளோட பேரம்பேத்திக்கெல்லாம் காற்றையும் விலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதனால் இப்போ இவர் அருள்குமார் சொன்ன மாதிரி நம்மளால் ஆன உதவியை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம குடும்பத்து அங்கத்தினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மனித வனவிலங்கு மோதல் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் இல்லாமல் ஆகிறதுக்கு, ஏன்னா வந்து யானையால் தான் ஒரு விதையே முளைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து நிறைய தாவர இனங்கள் பார்த்தா அழிஞ்சிருக்காம, அதாவது அதுக்கு வந்து யானை சாப்பிட்டு அதோட எச்சத்தில் தான் வந்து அது முளைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் அனைவரும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும்னு இந்த உலக வனவிலங்கு வாரத்தில் நேயர்கள் அனைவரையும் கேட்டுக்கிறோம்.
ரொம்ப நல்லா சொன்னாங்க மேடம் லதா அவங்களும் அருள்குமார் அவங்களும் ரொம்ப நிறைய விவரங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வனப்பகுதின்னு சொல்ல முடியாது, அந்த வனத்தை ஒட்டிய பகுதிக்கு போகும்போது நான் படித்த அந்த வாசகங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லணும். லீவ் நத்திங் பட் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ், டேக் நத்திங் பட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். இதை நம்ம எல்லோரும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறிவுரை இதுன்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம இந்த வனவிலங்குகளையும் சரி நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நிறைய கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு சொன்னதுக்காக அருள்குமாருக்கும் மேடம் லதா அவர்களுக்கும் நம்ம நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். வணக்கம். நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு இல்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். 0422 243 1055 என்ற தொலைபேசி எண்ணில்